அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இலங்கையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தற்கொலை அங்கி உள்ளிட்ட வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி, இலங்கையில் காணாமல் போனவர்கள் குறித்து அறிவதற்கான பொறிமுறையை உருவாக்க தென்னாப்பிரிக்காவின் உதவி நாடப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த தகவல்கள், இந்திய வங்கிகளில் பெருந்தொகையை கடனாக பெற்றுள்ள தொழிலதிபர் விஜய் மல்லையா பகுதியளவு கடனை செலுத்த முன்வந்திருப்பது பற்றிய செய்திகள், பிரிட்டனில் உள்ள எஃகு ஆலையை விற்க முயல்வதாக டாடா நிறுவனம் அறிவித்திருப்பது குறித்த தகவல்கள் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பயங்கரவாத செயற்பாடுகள் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர்களின் குடியுரிமையை பறிக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பரில் பாரிஸில் இடம்பெற்ற தாக்குதல்களை அடுத்து குடியுரிமையை பறிக்க அரசியல் சாசனத்தில் மாறுதலை கொண்டுவரும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அத்திட்டமானது அவரது சொந்த கட்சியான சோசியலிச கட்சிக்குள் ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தி நீதியமைச்சர் பதவி விலகவும் காரணமாக அமைந்தது.
தற்கொலை குண்டுதாரி என தவறுதலாக நினைத்து லண்டனில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரேசில் பிரஜை தொடர்பில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் முழுமையான விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் என மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் லண்டனில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 2 வாரங்களுக்கு பின்னர் ஜீன் சார்ல்ஸ் டி மெனிஷஸ் என்ற பிரேசிலிய பிரஜை லண்டன் சுரங்க ரயில் நிலையத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜீன் சார்ல்ஸின் கொலைக்கு காரணமான போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க அரச வழக்கறிஞர் தவறிவிட்டார் என கொல்லப்பட்டவரின் உறவினர் ஒருவர் வாதிட்டுள்ளார். இந்த விஷயத்தில் அதிகாரிகள் அலட்சியமாக செயற்படவில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
ஐக்கிய நாடுகளின் ஆதரவை பெற்றுள்ள லிபியாவின் புதிய அரசாங்க உறுப்பினர்கள் தலைநகர் ட்ரிபோலி சென்றடைந்துள்ளனர். உள்நாட்டு யுத்த குழப்பங்களின் மத்தியில் தம்மை பலப்படுத்திக் கொண்ட இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளை எதிர்கொள்ள அது இலகுவாக இருக்கும் என்பதுடன் நாட்டை ஸ்திரமாக வைத்திருக்க அந்த நிர்வாகம் உதவும் எனவும் ஐநா எதிர்பார்க்கிறது. இந்த புதிய அமைப்பு லிபியாவில் ஏற்கனவே அதிகார போட்டியில் உள்ள 2 அரசாங்கங்களின் எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுக்கின்றது.
உலக அளவில் கடந்த வருடம் போலீசார் மேற்கொண்ட முற்றுகை நடவடிக்கைகளின் போது பல ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட போலி அல்லது நச்சுத்தன்மை கொண்ட உணவுகள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மீட்கப்பட்ட உணவுகளில் சூடானில் மீட்கப்பட்ட சர்க்கரையில் உரக்கரை படிந்திருந்ததாகவும் இந்தோனேசிய கோழிகளின் குடலில் உடல் உறுப்புகள் கெடாமல் இருப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஃபோமாடியல்ஹைத் திரவம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சர்வதேச போலீஸ் நிறுவனமான இன்டர்போலின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிவ் பழங்களின் நிறத்தை மேம்படுத்த காப்பர் சல்பேட் என்ற ரசாயனம் அவற்றில் பூசப்பட்டிருந்ததை இத்தாலி அதிகாரி ஒருவர் கண்டுபிடித்துள்ளார்.
ஜப்பான் முன்னணி மின்னணு சாதன நிறுவனமான ஷாப்பை வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றிற்கு தாம் இணங்கியுள்ளதாக தாய்வான் நிறுவனமான ஃபாக்ஸ்கான் தெரிவித்துள்ளது. ஹான்ஹாய் பிரிசிசன் இண்டஸ்ட்ரி என முன்னர் அறியப்பட்ட ஃபாக்ஸ்கான் நிறுவனமே உலகின் மிகப்பெரிய ஆப்பிள் ஐபோன் தயாரிப்பாளர்கள் ஆவர்.
எகிப்திலிருந்து சைப்ரஸுக்கு விமானத்தை கடத்திச் சென்ற நபரை நாடு கடத்தும்படி எகிப்து சைப்ரஸிடம் கோரியுள்ளதாக எகிப்திய அரசு தொலைக்காட்சி ஒன்று தெரிவித்துள்ளது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தற்கொலை அங்கி உள்ளிட்ட வெடிபொருட்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. இது குறித்த செய்திகளை தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றிலிருந்து தற்கொலை அங்கி உட்பட வெடிபொருட்களை இன்று காலை போலீசார் மீட்டுள்ளனர். சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து நடத்தப்பட்ட தேடுதலின் போது இவை மீட்கப்பட்டன. ஒரு தற்கொலை அங்கியும் 12 கிலோகிராம் எடையுடைய TNT வெடிபொருட்கள் அடங்கிய 3 பொதிகளும் 9 மில்லிலிட்டர் ரக துப்பாக்கி ரவைகளும் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்து விசாரித்து வருவதாக போலீசார் மேலும் கூறியுள்ளனர். இந்த வெடிபொருட்கள் போரின் பின்னர் புலிகளால் கைவிடப்பட்டவையாக இருக்கலாம் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி கூறியுள்ளார். இதனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டில் புலிகள் இயக்கம் மீண்டும் தலை தூக்குவதை இந்த சம்பவம் வெளிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றஞ்சாட்டியுள்ளார். நாமல் ராஜபக்சவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி, தேசிய பாதுகாப்பு தொடர்பில் போதிய விளக்கம் இல்லாதவர்களே இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் என கூறினார்.
ஜாதிக ஆரக்ஷாவை எம் கிசி ஸ்தானிக படுமுட்டுட்டிக்க கம்பெனிக்காய் அத்தனை பூகம பரத்தரையாத்தீரும்.
தேசிய பாதுகாப்பிற்கும் இப்படியான பொருட்கள் மீட்கப்படுவதற்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. போர்க்காலத்தின் போது புலிகளால் விட்டுச் செல்லப்பட்ட வெடிபொருட்கள், துப்பாக்கிகள் என பல தினமும் மீட்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் போலீசார் தினமும் எங்களுக்கு அறிக்கை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே போர் நடந்து முடிந்த பகுதிகளிலிருந்து வெடிபொருட்கள் மீட்கப்படுவதை தேசிய பாதுகாப்புடன் ஒப்பிட்டு எவரேனும் பேசுவார்களாயின் அவர்களுக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் போதிய அறிவு இருக்கிறதா என்ற பிரச்சினை வெளிப்படுத்தப்படுகிறது
என்றார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி. இதனிடையே சாவகச்சேரியில் பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்கம் அதனை மூடிமறைக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகளின் கூட்டணி என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆதரவு அணி இன்று கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குற்றஞ்சாட்டியுள்ளது. சாவகச்சேரி சம்பவத்தை சிறுவிடயமாக பார்க்காமல் முறையான விசாரணைகளை நடத்தும்படி அந்த கூட்டணியைச் சேர்ந்த பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டின் போது வேண்டுகோள் விடுத்தார்.
செய்தியை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் போர்க்காலத்தில் காணாமல் போனவர்கள் பற்றிய உண்மை நிலையை கண்டறிவதற்கான பொறிமுறை என்றே அமைப்பது குறித்து தென்னாப்பிரிக்காவின் ஆலோசனையையும் ஒத்துழைப்பும் பெறப்படும் என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளிக்கும் செய்தி தொகுப்பு.
இலங்கையில் காணாமல் போனவர்கள் பற்றிய உண்மை நிலையை கண்டறிவதற்காக தென்னாப்பிரிக்காவின் ஆலோசனையும் ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டு நகரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். உத்தேச பொறிமுறை குறித்து தென்னாப்பிரிக்காவுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது என்றும் அடுத்த சில நாட்களில் நிபுணர்கள் குழுவொன்று அங்கு செல்ல இருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர காணாமல் போனவர்களின் குடும்ப ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் அமைச்சர் மனோ கணேசன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் உட்பட பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர்.
உதயகுமார் அளித்த செய்திக்குறிப்பு இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி ஒரு இந்திய செய்தி. இந்திய தொழிலதிபரும் மாநிலங்களவை உறுப்பினருமான விஜய் மல்லையா வங்கிகளில் பெற்று திரும்ப செலுத்தாமல் இருக்கும் கடனில் ஒரு பகுதியை முதற்கட்டமாக செலுத்த ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுகுறித்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இந்தியாவின் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்று திரும்ப செலுத்தாமல் இருக்கும் கடன் நிலுவைத் தொகையில் முதல் கட்டமாக 4,000 கோடி ரூபாயை செலுத்த தயாராக இருப்பதாக தொழிலதிபர் விஜய் மல்லையா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இது தொடர்பான வழக்கொன்றில் இன்று இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டது. 17 வங்கிகளின் கூட்டமைப்பு தொடர்ந்துள்ள இந்த வழக்கில் விஜய் மல்லையாவிடமிருந்து 9,000 கோடி ரூபாய் அளவிலான கடன் நிலுவைத் தொகையை வசூலிக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இதே வழக்கு இன்று நீதிபதிகள் குரியன் ஜோசப் மற்றும் ஆர் நரிமன் ஆகியோரை கொண்டிருந்த அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போது விஜய் மல்லையா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் விஜய் மல்லையா அளித்துள்ள வாக்குறுதி குறித்து தெரிவித்தார். மேலும் விஜய் மல்லையா உடனடியாக இந்தியாவுக்கு திரும்பப் போவதில்லை என்றும் ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகளால் அவருக்கு அழுத்தமான சூழல் நிலவுவதாகவும் அவரது தரப்பில் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து விஜய் மல்லையாவின் இந்த வாக்குறுதி குறித்து வங்கிகள் தரப்பு ஒருவார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் ஏப்ரல் 7 ஒத்திவைத்துள்ளனர். இவரது விமான நிறுவனம் மூடப்பட்ட பிறகும் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் அவ்வப்போது அவருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். F1 ரேஸ், கிரிக்கெட் விளையாட்டு போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யும் விஜய் மல்லையா தங்களது சம்பள பாக்கியை செலுத்த தயங்குவது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்தியாவிலிருந்து வெளியேறியுள்ள விஜய் மல்லையாவின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலமும் வரும் ஜூன் 30 முடிவடைகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இனி சில சர்வதேச செய்திகள். பிரிட்டனில் இருக்கும் தனது எஃகு தொழிற்சாலையை விற்கப் போவதாக டாடா குழுமம் நேற்று இரவு அறிவித்தது. இதுகுறித்து பிரதீபன் புனிதசீலன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இந்திய நிறுவனமான டாடா பிரிட்டனில் உள்ள தமது ஸ்டீல் ஆலையை விற்க தீர்மானித்துள்ளது. முன்னர் செவ்வாய்க்கிழமை மும்பையில் நடைபெற்ற டாடா நிறுவனத்தின் அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்தில் பிரிட்டன் ஸ்டீல் வர்த்தகத்தை மூடிவிடுவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. டல்ஃபோர்ட் துறைமுகத்தில் உள்ள டாடா ஸ்டீல் ஆலையின் இந்த அறிவிப்பை அடுத்து அந்த நிறுவனத்தின் 4000 பணியிடங்களின் எதிர்காலம் குறித்து ஓரளவு தெளிவு பிறந்துள்ளது. நேற்றிரவு எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தாம் பிரிட்டனில் உள்ள ஸ்டீல் ஆலையை விற்க முடிவு செய்துள்ளதாகவும், எவ்வாறாயினும் விற்கப்படும் வரை ஆலையை நடத்த முடியாது எனவும் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி கௌஷிக் கட்டர்ஜி தெரிவித்தார்.
It is now very difficult to continue to support in the same manner. We've taken significant amount of
9 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்றைய நிலைமையின்படி எம்மால் சந்தையில் தொடர்ந்து நீடித்திருக்க முடியாத நிலையை நாங்கள் எதிர்கொள்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் 2 பில்லியன் பவுண்டுகள் இழப்பை சந்தித்திருக்கின்றோம். இந்த வர்த்தகத்தை வேறு யாராவது எடுத்து நடத்துவார்களா என்பது ஒரு கேள்வியாக உள்ளது. அப்படி முன்வருபவர்களுக்கு இதனை நாங்கள் விற்பதற்கு தயாராகவும் இருக்கின்றோம். ஆனால் அது ஒரு கால அட்டவணைக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது தொடர்பில் விரைவாக நாங்கள்
செயல்படுவோம்.
இந்த பிரச்சனையை கையாள்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் தாம் கவனத்தில் எடுத்து செயல்படுவதாக பிரித்தானியாவின் வர்த்தக அமைச்சர் அனா செர்பிரி பிபிசிக்கு தெரிவித்தார். குறித்த ஆலையை சரியான தரப்பினருக்கு டாடா விற்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அரசாங்கத்தின் உதவி உட்பட ஏனைய வழிமுறைகளை நாம் கவனத்தில் கொள்வோம் என்றும் தெரிவித்தார்.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த செய்திக்குறிப்பு. மியான்மரில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ராணுவத்தைச் சேராத ஒருவர் அதன் அதிபராக பதவியேற்றுள்ளார். சென்ற ஆண்டு நடந்த தேர்தலில் ஜனநாயகத்திற்கான தேசிய முன்னணி பெரும் வெற்றி பெற்றதை அடுத்து அந்நாட்டை ஆள்வதற்கான அதிகாரம் ராணுவத்திடமிருந்து சிவில் ஆட்சியாளர்களுக்கு மாறுவதற்கான நிகழ்வாகவே இன்றைய நிகழ்வு பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து ஒரு செய்திக்குறிப்பு.
மியான்மரில் மாற்றத்துக்காக காத்திருந்தவர்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியிருந்தது. வரலாற்று ரீதியான தேர்தல் முடிந்து 5 மாதங்களுக்கும் பல தசாப்த கால இராணுவ ஆட்சிக்கும் பின்னர் இதுதான் இராணுவம் இறங்கி வந்த நாள். ஆங் சான் சூச்சியை பொறுத்தவரை வீட்டுக்காவல் தடுத்து வைப்புக்கு பின்னர் கடந்த 50 ஆண்டுகளில் முதல் தடவையாக அமைந்த மியான்மரின் சிவில் அரசாங்கத்தை வழிநடத்தி நாடாளுமன்றத்துக்குள் நுழைகிறார். அவரது மகன்கள் பிரிட்டிஷ் பிரஜைகள் என்பதால் சூச்சி அதிபராக முடியாது என்று அரசியலமைப்பு தடுக்கிறது. அதனால் அவர் தேர்ந்தெடுத்த அவரது நெருங்கிய நண்பர் திங் சாவ் அதிபராக பதவியேற்றார். ஆங்சாங் சூச்சி எரிசக்தி, கல்வி, வெளியுறவு ஆகிய பொறுப்புகளை வகிக்கிறார். அதிபர் அலுவலகத்திலும் அவருக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் கணிசமான அளவு அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்திருக்கின்ற இராணுவத்தோடு அவரால் வேலை செய்ய முடியுமா என்பதுதான் அடுத்துள்ள கேள்வி. பதவி முடிந்து செல்லும் அதிபரின் வீட்டில் அதிகாரத்தை கையளிக்கும் விழா. மியான்மர் இன்னும் ஜனநாயகமாகிவிடவில்லை. பல சவால்கள் உள்ளன. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெனரல் தெயின் செயின் பதவியேற்ற போது இன்று நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் கற்பனை கூட செய்யப்பட்டிருக்கவில்லை.
ஜெயபிரகாஷ் அளித்த செய்திக்குறிப்பு. அடுத்ததாக ஒரு விளையாட்டு செய்தி வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை போட்டியின் அரையிறுதி ஆட்டம் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்று வருகிறது. யார் இறுதிப் போட்டிக்கு செல்வார்கள் என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்துவிடும். இந்த போட்டியில் தற்பொழுது ஆடி வரும் இங்கிலாந்து அணி 7 ஓவர்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் விக்கெட் இழப்பின்றி 75 ஓட்டங்களை எடுத்துள்ளார்கள். அந்த அணியின் சார்பில் ஜேசன் ராய் மற்றும் அலெக்ஸ் ஹெய்ல்ஸ் ஆகியோர் ஆடி வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஜேசன் ராய் சிறப்பாக ஆடி 28 பந்துகளில் 55 ஓட்டங்களை எடுத்து அணிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளார். கூட ஆடும் அலெக்ஸ் ஹெய்ல்ஸ் எடுத்துள்ள ஓட்டங்கள் இதுவரை 18. முன்னதாக இந்த போட்டியில் முதலில் ஆடினர் நியூசிலாந்து அணியினர். அந்த அணியினர் முதல் 14 ஓவர்கள் வரை அதிரடியாக சிறப்பாக ஆடி ஓட்டங்களை குவித்த வண்ணமே இருந்தனர். எனினும் கடைசி 3 ஓவர்களில் இங்கிலாந்து வீரர்கள் சிறப்பாக பந்து வீசி அவர்கள் எதிர்பார்த்த அளவு ஓட்டங்களை கொடுக்காமல் கட்டுப்படுத்தி இருந்தார்கள். நியூசிலாந்து அணியின் சார்பில் மிக அதிகபட்சமான ஓட்டங்களை முன்றோ எடுத்தார். அவர் 48 பந்துகளில் 46 ஓட்டங்களை எடுத்தார். நியூசிலாந்து அணியின் அதிரடி ஆட்டக்காரர் மார்டின் குப்தில் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தினார். அவர் மிகவும் சிறப்பாக ஆடி நியூசிலாந்து அணியின் வெற்றிக்கு வழிகோலுவார் அல்லது அடித்தளம் அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மார்டின் குப்தில் 9 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 15 ஓட்டங்களை மட்டுமே எடுத்தார். யார் வெற்றி பெறுவார் என்பது விரைவில் தெரிந்துவிடும்.
இத்துடன் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. எமது இன்றைய நிகழ்ச்சியையும் முந்தைய ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.